நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் பொருளாதார ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் நமக்கு மிகவும் பயன்படக்கூடிய அத்தி பழத்தினுடைய விவசாய முறைகளையும் அதன் பயன்களையும் பற்றி நமக்கு தெளிவாக கூறுவதற்காக செங்கல்பட்டு அத்திவாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த திரு சுரேஷ்குமார் அவர்கள் தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அத்தி சாகுபடி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சிறந்த விவசாயி அவர்களை இன்னைக்கு நேர்காணல் செய்ய இருக்கிறோம். புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா உங்களை அன்போடு வரவேற்கிறோம். உங்களை பத்தின ஒரு அறிமுகம், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க அப்படிங்கிற தகவலை நம்மளுடைய பொதுமக்களுக்காக கொஞ்சம் விளக்கமா ஒரு அறிமுகப்படுத்திக்கங்க.
வணக்கம். நான் வந்து மதுராந்தகம் தாலுகா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல அத்திவாக்கம்ன்ற ஒரு கிராமத்துல வந்துட்டு நான் ஒரு 6.5 ஏக்கர் அத்தி பழம் பண்ணிட்டு இருக்கேன் சார். கடந்த 6 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன்
சார். இப்ப இந்த அத்தி பயிரை சாகுபடி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி தோன்றியது? உங்களுக்கு எந்த வயதுல இருந்து இந்த அத்தி சாகுபடி செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஏற்பட்டது? பொதுவா ஒரு படிச்சு முடிச்ச உடனே ஒரு வெளியில தன்னுடைய படிச்ச படிப்பு கேட்ட வெளியில வேலைக்கு போகணும் அல்லது ஒரு வேற ஒரு தொழில் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பெரும்பாலான ஒரு இளைஞர்களுடைய எண்ணமா இருக்கும். உங்களுக்கு இந்த விவசாயம் செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் எப்படி தோன்றியது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார்.
இந்த பயிர் பண்றதுக்கு வயசு விவசாயாதான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை சார். இது வந்து பணப்பயிர்னு சொல்லுவோம் அதை. அதாவது இந்த பயிர் மூலியமா பணம் மட்டும்தான் நமக்கு வரும். அதனால நான் வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட் வச்சிருக்கேன். எனக்கு சின்ன வயசுல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் விவசாயம் பண்றதுக்கு. அப்போ நல்ல மகசூல் தரக்கூடியது, நல்ல பெஸ்டான ஒரு வருமானம் தரக்கூடியது என்ன அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இந்த அத்திப்பழத்தை நிறைய பேர் ரெஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு. அந்த டைம்ல இது இங்கே நான் தமிழ்நாட்டிலே நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பேர்கிட்ட போய் எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் விசாரிக்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இதை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்போ நானே இதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்ட்டு இதோட பூர்வீகம் எங்கன்னு தேடி புனேல தான் இதோட பூர்வீகம். அங்க போயிட்டு ஒரு 6 மாசத்துல இருந்து 7 மாசம் நான் அங்கேயே இருந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன். சரி, ஏன் இதை தமிழ்நாட்டுக்குள்ள பண்ணி ஏன் எல்லாருக்கிட்டையும் எடுத்து போய் சேர்க்கணுன்ற எண்ணம் எனக்கு வந்துச்சுன்னா, பொதுவாவே இந்த அத்திப்பழம் அப்படின்னு எடுத்தா எல்லாருக்குமே ஒரு தவறான கருத்து தான் இது வரைக்கும் தமிழ்நாட்டுல இருக்கு. அதை உடச்சு எல்லா விவசாயியும் நல்ல மகசூல் இதில் எடுக்கலான்றத எல்லா விவசாயிகளுக்கும் சேர்க்கணுன்றது என்னோட சின்ன ஒரு ஆசை. அதனாலதான் நான் வந்துட்டு சொந்தமா பண்ணி இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கேன்றத சொன்ன நம்ப மாட்டேங்க. பேங்கோட ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் நான் தருவேன். அதனால இந்த பயிரை வந்துட்டு நான் தேர்ந்தெடுத்தேன்.
ஐயா, பொதுவா ஒரு விவசாயத்தை பொறுத்த அளவுல எல்லா நிலங்கள்லயுமே எல்லா பயிர்களுமே செழிப்பா வளர்ந்துறது இல்ல. அந்தந்த இடங்களுக்கு ஏற்ற ரகங்கள் தான் செழிப்பா வளரும். அத்தி அப்படிங்கிறப்ப அத்தி வளரக்கூடிய ஏற்ற மண் வகைகள் அல்லது மண் ரகங்கள் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லா இயற்கை விவசாய பொறுத்த அளவுல வேளாண் அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மண் பரிசோதனை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க மண் பரிசோதனை செஞ்சீங்களா? உங்களுடைய மண்ணுக்கு ஏற்ற ரகங்களா என்னென்ன ரகங்கள் இருக்கு அப்படின்னு நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
பொதுவாகவே பாத்தீங்கன்னா அத்தி நடவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுல நிறைய வெரைட்டி இருக்கு சார். நிறைய வெரைட்டினா ஃபெமிலியரா நிறைய வெரைட்டி இருக்கு. ஒரு 5-6 வகை இருக்கு. ஆனா சும்மா இந்த யூடியூப்ல எல்லாம் போட்டு ரொம்ப குழப்பி வச்சிருக்காங்க. 150 வகை இருக்கு, 200 வகை இருக்கு, அதெல்லாம் சும்மா. தமிழ்நாட்டுல குறிப்பா நமக்கு சவுத் இந்தியால தமிழ்நாட்டுல குறிப்பா வருது அப்படின்னா என்னென்ன வெரைட்டி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் பூனே ரெட், டயானா, டர்க்கி ப்ரௌன், இந்த 3 தான் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டு மண்ணுக்கு வருது. அது எந்த மண்ணா வேணா இருக்கலாம். ஐ மீன் 3 வெரைட்டியோட தன்மை சொல்லிடுறேன் சார். 1, ஃபர்ஸ்ட் பூனே ரெட். நான் ஏன் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிறேன்னா அந்த பூனேர்ன்ற வகை தான் களிமண்ல இருக்கட்டும், செம்மண் இருக்கட்டும், மணல் பூமியா இருக்கட்டும், உப்பு தண்ணியை தவிர இது எல்லா மண்ணிலையும் வருது. இது வரைக்கும் ஒரு 400 ஏக்கர் வரைக்கும் நான் செடி கொடுத்துருக்குறேன். எங்க தமிழ் நத்தி தோட்டம்னு ஒரு பேர் வச்சு அந்த தமிழ் நத்தி தோட்டம் மூலியமா 400 ஏக்கருக்கு மேலதான் கொடுத்துருக்கேன். பூனே ரெட் தான் இப்ப ஏன் தோட்டத்துலயும் இருக்கு. மீதி எல்லாத்தையுமே ஓட்டிட்டேன், ஓட்டி நடவு மாத்திட்டேன். ஃபுல்லாவே பூனை ரெட் தான் வச்சிருக்கேன். இதுதான் நல்ல மகசூல் தருது. இந்த 3 ரகத்தோட தன்மை என்ன, ஏன் 3 ரகமே மாத்தி வைக்கலாமே, ஏன் இந்த பூனை ரெட் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். ஒரு பழம் ஹெல்த்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது பறிச்ச பிறகு எத்தனை நாள் அது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூனை ரெட் வந்து தோல் கனமானது, பழம் நிறைய வெடிக்காது. ஒரு செடிக்கு வந்து முதல் வருஷமே வந்து 170 பழம் வரைக்கும் வைக்கும். அதனால இதை நான் ரெஃபர் பண்றேன் சார். ரெண்டாவது வகை டர்க்கி ப்ரௌன். டர்க்கி ப்ரௌன் என்னன்னா கலரிஷாவும் நல்லா அழகாகவும் இருக்கும், பட் ஆனால் விவசாயிகிட்ட போகும்போது மகசூல் நிறைய தராது, அதனால அதை நான் ரெஃபர் பண்றது இல்லை. மூணாவது வகை டயானா அப்படின்னு ஒரு வெரைட்டி இருக்கு, அது வந்து நேச்சராகவே அதுக்கு வந்து செல்ஃப் லைஃப் ரொம்ப கம்மி. இன்னைக்கு சாயங்காலம் பறிச்சோன்னா நாளைக்கு காலையில் அழகிடும். தோல் வந்து ரொம்ப மெல்லிஸா இருக்கும். பழமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பரன்சியா நம்ம நாட்டு தக்காளி மாதிரி இருக்கும். நாட்டு தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் மேல வச்சிங்கன்னா ஒரு நாள் அழகிடும், அந்த மாதிரி தன்மை கொண்டது. செல்ஃப் லைஃப் கம்மி, அதனால அந்த டயானா வெரைட்டி வந்து ஒன்லி ஃபார் ட்ரை ஃப்ரூட்டுக்கு பண்ணலாம். ட்ரை ஃப்ரூட்னா மதிப்பு கூட்டி விற்கிறாங்க இல்லையா, உலர்ந்த என்ன சொல்றது, உலர்ந்த அத்தி வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா நம்ம கடையில், அதுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடியது. அதனால பெரிய லெவல்ல, அதாவது மினிமம் 5 ஏக்கருக்கு மேல பண்றாங்க ஒரு விவசாயி பணப்பயிரா பண்றாங்கன்னா டயானாவை ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா அது 5 கிலோ 4¾ கிலோ போட்டாதான் 1 கிலோ ட்ரை ஃப்ரூட் நமக்கு வரும். அப்போ அந்த இடத்துல பூனே ரெட் வெரைட்டிய வச்சு நம்ம ரெஃபர் பண்றதுனால நமக்கு ட்ரை ஃப்ரூட்டா போகணுன்ற அவசியம் மதிப்பு கூட்டணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா 4 நாள் வரைக்கும் செல்ஃப் லைஃப் உள்ளது. அதனால ஒரு பேக் பண்ணியோ இல்லைன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்லயோ எடுத்துன்னு போயிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சோ இல்லை எப்படியோ சேல் பண்றதுக்கு இது ஈஸியாக இருக்கும். அதனால ஒரு ஏக்கர் வைக்கிறாங்கன்னா அவங்க போயிட்டு மதிப்பு கூட்டிலாம் விற்க முடியாது. ஏன்னா எல்லா விவசாயமே வந்துட்டு எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சோலார் ட்ரையர் அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால தமிழ்நாட்டு தோட்டம் இவ்வளவு நாள் இந்த 6.5 வருஷத்துல நிறைய கத்துக்குச்சு. எல்லா விவசாயத்துக்கும் இதா ரெஃபர் பண்றேன். இன்ன வரைக்கும் ஒரு 400 ஏக்கருக்கு மேல விவசாயத்தை கொடுத்துருக்கேன். அதனால பூனே ரேட் பெட்டர்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன் சார்.
சார், இப்ப இந்த அத்தி அப்படின்னு சொல்றப்ப ஒரு நிலத்துல அத்தியினுடைய அந்த செடி கன்றுகளை நடும் பொழுது ஒரு கண்ணுக்கும் இன்னொரு கண்ணுக்கும் இடையில சராசரியா எந்த அளவு இடைவெளியில இந்த கன்றுகளை நடுறீங்க, ஏன் அந்த இடைவெளியை நீங்க வைக்கிறீங்க, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
இப்போ ஒரு ஏக்கர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப விவசாயி அப்படின்னு பார்க்கும்போது 1 ஏக்கர் 2 ஏக்கர் 1.5 ஏக்கர் அப்படிதான் வைப்பாங்க. அப்போ கலக்கத்துறதோ இல்ல ஊடுபயிர் பண்றதுக்கோ ரொம்ப நான் வந்து ஊடுபயிர் கட்டாயமா பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு 8x8 வைக்கலாம் சார். கிழக்கு மேற்குல 8, வடக்கு தெற்குல 8 அடி. எனக்கு அத்தி மட்டும் தான் பண்ண போறேன், நடுவுல வந்து வேர்க்கடலை மாதிரி ஒரு பயிர் எல்லாம் போட போறேன், கீரை வகைகள் போடுவேன் அப்படின்றவங்க 7x7 போதுமானது. ஏன்னா ஒரு சின்ன களவெட்டுற டிராக்டர் மிஷின் போனா போதுமானது. ஏன் 7x7 ரெஃபர் பண்றேன் அப்படின்னா, மினிமம் குவான்டிட்டி ஒரு 800 செடியாச்சும் 1 ஏக்கருக்கு நடணும். ஏன்னா 1 ஏக்கருக்கு தண்ணி பாசுறதா இருக்கட்டும், சொட்டு நீர் போடுறதா இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு அதை பராமரிக்கிறதா இருக்கட்டும், 1 ஏக்கருக்கு மினிமம் 800 செடி இருந்தாதான் நான் சொல்ற மாதிரி அந்த 4 கிலோ ஒரு செடிக்கு வரணும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன் இல்லையா. 4 கிலோன்னு நம்ம எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு சராசரியான மகசூல் வந்து உங்களுக்கு அப்பதான் கிடைக்கும். அப்ப 800 செடி நம்ம வச்சுனா ஒரு 3.5 டன் கிடைக்கும். அதுல வந்து சில பழங்கள் வந்து ஷேப் அழகா இல்லாம, சில பழங்கள் வந்து வெடிச்சிருக்கும், சில பழங்கள் சூம்பி போயிருக்கும், அது மாதிரி இல்லாம ஆவரேஜா 3 டன் நான் சொல்ற காரணம் அதுதான். அந்த 3 டன்னு நம்ம எப்படி எடுத்து பராமரிச்சு விற்கணும், அதுக்கு செல்ஃப் லைஃப் ஜாஸ்தி இருக்கணும் அப்படின்னா மினிமம் 1 ஏக்கருக்கு 800 செடி இருக்கிறது அவசியம். அதனால 7x7 இடைவெளியில 1 ஏக்கருக்கு 890 செடி நடலாம். ஆனா நான் 800 செடி ரெஃபர் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா பக்கத்து தோட்டம் ஸ்டார்ட் ஆகும் போது அந்த முனையில ஒரு செடி வைக்க முடியாது, அந்த பவுண்டரியில வைக்க முடியாது, அங்க 36 செடி கம்மியாகும். அதே மாதிரி ஜஸ்ட் ஆப்போசிட்லயும் அதே மாதிரி 36 செடி கம்மியாகும். அதனால சராசரியா 1 ஏக்கருக்கு 800 செடின்றது நான் ரெஃபர் பண்ணுவேன்.
ஐயா, இப்ப இந்த அத்தி சாகுபடியில பொதுவாகவே நம்ம வேளாண்மையில இந்த மாதிரி மரங்கள் செடிகளை வரிசையா வைக்கும் பொழுது களைகள் அப்படிங்கிறது, குறிப்பா இந்த குப்பைகளா இருக்கட்டும், இந்த களைகளை வந்து நீக்கிறது அப்படிங்கிற ஒரு பணி வந்து முக்கியமான ஒரு பணி. இப்ப இந்த அச்சுச்செடிகள் வளர்க்கும் போது களை எடுக்கிறது அப்படிங்கறது இந்த பணிகள் எப்படி வருது? குறிப்பா அந்த சருகுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொட்டி கீழே வந்து விழுகும், அதை தூய்மைப்படுத்துறது அந்த முறைகளை எப்படி நீங்க பின்பற்றிக்கிட்டு இருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
இந்த சருகுகள்னு வரும்போது இது வந்து இலைகள் தான் சார். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நடவு முறையிலேருந்து நான் வரேன். அப்பதான் விவசாயிகளுக்கு சப்போஸ் இதை கேட்டாங்கன்னா அவங்க ஈஸியா புரியும். நடவு முறை அப்படின்னு இருக்கும்போது 7x7 இடைவெளி விட்டு நடக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த கிளைகள் விரிஞ்சிருக்கும் போது நடுவுல நம்ம பழம் பறிக்கும் போதோ இல்ல ஒரு சின்ன ஒரு ரொட்டேட்டரி சின்ன மிஷின் ஏதோ ஓட்டுறோம், இல்ல களை பறிக்கிறோம், இல்ல நடுவுல ஊடுபயிர் போடுறோம் அப்படின் போது போதுமான இடைவெளி கிளைகளோட இருக்கும்போது தரும் ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம பழமே பறிக்கும் போது உள்ள போகும்போது டிஸ்டன்ஸ்க்கு ரொம்ப அடர்த்தியா இருந்தா இது பால் செடி ஈஸியா உடையக்கூடிய செடி, அதனால மினிமம் 7x7 வைக்கணும். களை பறிக்கிறோம் அப்படின்னும் போது ஊடுபயிர் பண்ணா மட்டும்தான் கிளைகள் பறிக்க வேண்டிய அவசியம் இருக்கும், இல்ல கிளைகள் பறிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. இதை நான் வந்து என்னோட யூடியூப் சேனல்ல கொடுத்துருக்கேன். அதாவது சராசரி 5 அடி பில்லு நிற்கும், 5 அடி பில்லு இருக்கும் போதும் மகசூல் நல்லா இருக்கும். அதனால களைகள் பெருசா எதுவும் பறிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்னு. ரெண்டாவது, செடி நடவு பண்ண 3வது மாசத்திலேயே 13 to 14 இலை வந்துடும். அந்த 14 இலை செழிப்பு ஆயிட்டோன்னு அந்த 13 to 14 இலைக்கும் ஒரு இலைக்கு ஒரு காய் வரும். நடவு பண்ண முத 3 to 4 மாசம் வர காய் காயை வந்து பறிச்சு நம்ம கீழே போட்டுருணும். அப்போ இதுல வந்து குப்பைகள் பெருசா எதுவும் வராது சார். நம்ம விழுந்தாலும் 4 to 5 மக்கிடும் அது. ரெண்டாவது பாயிண்ட். 3வது பாயிண்ட், ஏன் நம்ம வந்து 3 ஃபர்ஸ்ட் காய்கறி அந்த காயை பறிச்சு போட்டுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம நடுற தண்டு இருக்கு இல்லையா, அந்த தண்டு வந்து பெருசாகணும். அது முத்துனாதான் அதுக்கப்புறம் அது 5 அடி வளரும். நுனிகளை கிள்ளி விடணும். அது பெருசா வளரும் போது கீழ்த்தண்டு கனமாயிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு 3வது மாசத்துல ஸ்டார்ட் பண்ணி 4, 5, 6வது மாசம் வரைக்கும் திருப்பி வளர ஆரம்பிக்கும். 7வது மாசத்துக்கு நீங்க காய்கள் எண்ணி பாத்தீங்கன்னா 130 to 170 பழம் வரைக்கும் வைக்கும். அவங்கவுங்க கொடுக்குற அந்த உரமாகட்டும் அந்த மண்ணாகட்டும் அதுக்கேத்த மாதிரி, ஆனா டெஃபினட்டா 120 பழம்ன்றது கன்ஃபார்ம். இலை சருகுகள் பெருசா குப்பையெல்லாம் சேராது. களை கொத்தணுன்ற அவசியம் கூட கிடையாது. ரொம்ப களைகள் மண்டிடுச்சு நான் வந்து ஊடு பயிர் பண்றேன் அப்படின்னும் போது மட்டும்தான் களை கொத்த வேண்டிய அவசியம். அதனால பராமரிப்புன்றதும் ரொம்ப ஈஸியா தான் இருக்கு சார்.
ஐயா, இப்ப இந்த அத்தி அப்படின்னு சொல்றப்ப நீங்க சொல்ற மாதிரி 2 செடிகளுக்கு இடையே நல்ல இடைவெளி இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஊடு பயிரை பயிரிடலாம்னு சொன்னீங்க. இப்ப எந்தெந்த ஊடு பயிரிட பயிரிடலாம்? ஏன்னா அந்த ஒரு மரம் வைக்கிற ஒரு கன்று நடுறோம் அப்படின்னா அதை பாதிப்பு ஏற்படுத்தாத அளவுக்கு அந்த ஊடு பயிரை இருக்கக்கூடியத வச்சாதான் நமக்கு ஊடு பயிருக்கும் பலன் தரக்கூடியதா இருக்கும், முதன்மை பயிருக்கும் பலன் தரக்கூடியதா இருக்கும். அந்த அத்திக்கு எந்த ஊடு பயிர் ஏற்ற ரகம், அதை எப்படி பண்றது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா
பண்ணலாம் எது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். கத்திரிக்காய், கொடி வகைகள், வெண்டைக்காய் இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுவும் செடி இதுவும் செடி, கட்டாயமா வளர்ச்சி பாதிக்குது. அதாவது நம்ம வந்து மெயினா போக்கஸ் பண்றது அத்தி. அத்தி வளர்ச்சி பாதிக்காம பண்ணணும்னா கட்டாயமா செடி வகைகளை பண்ணக்கூடாது. செடி வகைகள் பண்ணணும் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணலாம்? வேர்க்கல்ல போடலாம், கீரை வகைகள் போடலாம், அதுக்கப்புறம் வந்து கொடி வகைகள்லயே பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா இந்த 3 பயிர் 4 பயிர் இருக்கு இல்லையா, அந்த தோசைக்கான்னு சொல்றாங்க, அந்த மாதிரி வகைகள் போடலாம். எனக்கு தெரிஞ்சு நான் போட்டது வரைக்கும், நான் போட்டு எடுத்தது வரைக்கும் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. கீரைகள் எல்லா கீரை வகைகளும் போடுவேன், வேர்க்கல்ல போட்டு எடுப்பேன். வேர்க்கல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா செடியில இருந்து 1 அடி, அதாவது 7 அடி வச்சிருந்தோம்னா ஒரு ரோக்கு 5 அடி நம்ம விதைகளை விளைச்சிக்கலாம். கீரை வகைகள்லாம் ஈஸியா போட்டு எடுத்துக்கலாம்.
ஐயா, இன்னைக்கு நம்ம வேளாண்மையில எல்லா விவசாயிகளுமே பொதுவா பார்க்கக்கூடிய ஒரு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இந்த நீர்ப்பாசன முறைகள் தான். இன்னைக்கு நிறைய பேர் வந்து நீர்ப்பாசனம் இல்லாததுனால அந்த வயல்களில் வந்து ஒரு பராமரிப்பு செய்ய முடியல அப்படிங்கறது பரவலா எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கவலைக்குரிய விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த அத்தியினுடைய நீர்ப்பாசன முறைய எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இதுக்கு அதிக அளவு நீர்ப்பாசனம் தேவையா, இல்ல குறைந்தபட்ச அளவு நீர்ப்பாசனம் இருந்தாலே அத்தி வந்து சிறப்பா நம்ம சாகுபடி செய்யலாமா, அதை பத்தி?
நல்ல கேள்வி. இத வந்துட்டு இதுக்கு முன்னாடி இதை பண்ணிட்டு இருந்தவங்க யாரும் எனக்கு குறை சொல்றதுக்காக சொல்லல. எல்லாமே வந்துட்டு இது வறட்சி தாங்கி வளையக்கூடியது, வறட்சி தாங்கி வளரக்கூடியது, இது சும்மா. அதாவது எந்த வகை மரமா இருந்தாலும் எந்த வகை செடியா இருந்தாலும் அது காய்ப்பு திறன் வரும்போது கட்டாயமாக அதுக்கு தேவையான தண்ணி வேணும் சார். நாங்க வந்து வருஷத்துக்கு 2 காய்ப்பு திறன் பாக்குறதுனால 4 கிளைமேட்டை நாங்க சேலஞ்சா எடுத்துக்கிறோம். ஒண்ணு வறட்சி காலம், மழை காலம், காற்று, பனி. இந்த 4 வந்துட்டு 4 விதமான ரியாக்ஷனை இந்த செடிக்கு ஏற்படுத்தும். இந்த செடின்னு இல்லை எல்லா செடிக்குமே ஏற்படுத்தும். அதுல எக்ஸ்பெஷலி நம்ம அத்தியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்திலயும் செடிகளுக்கு எப்படிப்பட்ட தண்ணி வேணும் அப்படின்னா மினிமம் ஒரு செடிக்கு 8 லிட்டர் வேணும். இப்ப ட்ரிப்ரிகேஷன் போடுறாங்கன்னா 8 லிட்டர் பின்னு தான் குத்தணும். செடியாண்ட நம்ம வயர்கிட்ட மண் எடுத்து கையில பிடிச்சோம்னா கையில ஒட்டக்கூடாது, தண்ணி குட்டையா நிக்க கூடாது. அந்த அளவுக்கு தண்ணி இருந்தா போதுமானது.
ஐயா, இப்ப இந்த தண்ணீரினுடைய அளவு அதை பத்தி சொன்னீங்க. இப்ப இந்த அத்தியினுடைய காய்கள் வந்து ரொம்ப அதிகமா பழுக்குது அப்படின்னு சொல்றப்ப இந்த செடிகள்ல வந்து அதிகமா அதனுடைய பழத்தினுடைய ஊட்டச்சத்து காரணமா எடைகள் அதிகமா ஆகும் பொழுது செடிகளுக்கு வந்து இந்த கீழே இழுத்து கொண்டு போகும்போது இந்த செடிகள் வந்து ரொம்ப அத என்ன சொல்றது ஒரு ஆரோக்கியமா இருக்குமா, இல்ல பழங்கள் வந்து அதிக எடை இருக்கிறதுனால செடிகள் கீழே இழுந்து அதனால செடிகள் பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? இதை எப்படிங்க நீங்க சரி செய்யறது?
இப்போ நான் அதுக்குதான் முன்னாடியே சொன்னேன், அந்த செடி நடவு செஞ்சதுல இருந்து மூணு டு நாலாவது மாசம் வரைக்கும் பழத்தை பறிச்சு கீழே போட்டணும்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த தண்டுகள் பெருசாகணும்ன்றதுக்காக தான் அந்த விஷயத்தையே நம்ம பண்றோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ரெண்டுல இருந்தா நாலு அஞ்சு ஆறு ஆறாவது மாசத்துல இருந்து ஆறு மாசம் வளர்ச்சியில அது அந்த பழம் எவ்வளவு வைக்கிது அதுக்கேற்ற மாதிரி அந்த தண்டை தானாவே அதுவே பெருக்க வச்சுக்கிது சார். இந்த செடியில அது ஒரு ஹைலைட்.
ஐயா, இன்னைக்கு அதே போல எல்லாருமே உரங்களை பொறுத்த அளவுல இயற்கை உரங்களுக்கு பெரும்பாலான விவசாயிகள் எல்லாருமே மாறிட்டே இருக்காங்க. நிறைய இயற்கை உரம் குறித்த விழிப்புணர்வு இன்னைக்கு பரவலா எல்லா விவசாயிகள்ட்டுமே வந்திருக்குங்கிறது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம்தான். இந்த அத்திக்கு எப்படிப்பட்ட ஒரு இயற்கை உரங்களை வந்து நீங்க வந்து குடுக்கறீங்க? இது எந்த அளவுக்கு உரம் தேவைப்படக்கூடிய ஒரு பயிரா இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
இப்போ ஆர்கானிக் இன்ஆர்கானிக், இன்ஆர்கானிக் வந்து கொஞ்சம் சில பேர், அதாவது என்ன கேட்டீங்கன்னா ஒரு 40% விவசாயிகள் தான் மாறி இருக்காங்க. மீதி இருக்கிற 60% விவசாயிகள் ஏன் ஆர்கானிக் வர முடியல அப்படின்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயம் மாறுறது சாதாரண விஷயம் இல்ல. எஸ்பெஷலி நம்ம விவசாயத்தை எடுத்துக்கிட்டோம்னா இன்ஆர்கானிக்கே பண்ணிட்டாங்க. அதாவது நம்ம வந்து யூரியா பொட்டாசியம் அந்த மாதிரி போயிட்டவங்களுக்கு ஆர்கானிக்கா மாத்துறது வந்து மிகப்பெரிய சவால். அந்த மண் மலட்டுத்தன்மையிலேருந்து திரும்புறது ஒரு மிகப்பெரிய சவால். இதை ரெண்டு வகையாகவும் வளர்க்கலாம். இப்போ இன்ஆர்கானிக் போயிட்டோம் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு பூச்செடிக்குதுன்னா அவங்க கிட்ட எடுத்து கொடுத்தா அவங்க ஏதோ ஒரு மருந்தை கொடுத்துருவாங்க, அது ரொம்ப ஈஸி. ஆனால் ஆர்கானிக்கில் வளர்க்குறதுன்றது மிகப்பெரிய சவால் தான். ஆனா அதுலயும் பாத்தீங்கன்னா இதுல ஒரு ஈஸியான ஒரு விஷயங்கள், அவங்களே ஒரு விவசாயியே வந்துட்டு இதை நான் தயார் பண்ணிப்பேன் இந்த மருந்தை, இதுக்கு உண்டான ஃபெர்டிலைசர் நானே தயார் பண்ணிப்பேன் அப்படின்னா ஒரு 4 பாயிண்ட் தான் இருக்கு. இது 4 இருந்தாலே போதுமானது. நம்பர் 1, செடி வைக்கிறோம், வைக்கும்போது சூடோமோனஸ் அப்படின்னு ஒரு பவுடர் இருக்குது, அது லிக்விட்லயும் வருது, பவுடரா கொடுக்கறது நல்லது. சூடோமோனஸும் வேப்ப முன்னாக்கும் கலந்து ஒரு வாட்டி தான் நம்ம நடவு பண்ண போறோம். அப்போ சூடோமோனஸ் வந்து ஒரு செடிக்கு வந்து 50 கிராம் 100 கிராம் வந்து வேப்ப முன்னாக்கு கலந்து வச்சிட்டோம். இது ஃபர்ஸ்ட் 2 ஃபெர்டிலைசர். ரெண்டாவது முறை 3வது ஃபெர்டிலைசர் நமக்கு இல்லையா. அப்போ அந்த 13 இலை வந்த பிறகு குளிர்காலமா இருக்கும்போது, அந்த குளிர்காலம் இப்போ நம்ம நடவு பட்டோம்னா குளிர்காலத்துல தான் அந்த பழம் காய்க்கும். அப்ப என்ன ஆகும்னா சின்ன சின்ன பூச்சிகள் வரும், அதுக்கு வேஸ்ட் டீகம்போசர்னு சொல்லிட்டு ஆர்கானிக்லயே வருது. அது ரொம்ப ஈஸி, எளிதா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். வேஸ்ட் டீகம்போசர்னா என்ன? 20 ரூபாய் ஒரு பாட்டில், நம்ம 700 லிட்டர் வரைக்கும் அதை யூஸ் பண்ணலாம். 4 கிலோ வெள்ளம், அந்த ட்ரம் ஃபுல்லா தண்ணி, வெள்ளத்தை நல்லா கைப்படாம கரைச்சி விட்டுட்டு அது வெள்ளம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நாட்டு சர்க்கரையா இருந்தா நல்லது, எந்த கெமிக்கலும் கலக்காத வெள்ளம். அதுல இந்த 20 ரூபாய் டப்பா உள்ளத கலந்துட்டு கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது இட்ல இருந்து ரைட்ல ஒரு 4 சுத்து, இட்ல இருந்து லெப்ட்ல ஒரு 4 சுத்து, காலையிலயும் மாலையிலயும் பண்ணிக்கணும். 7வது நாள் அது செடிக்கு கொடுக்க வேண்டிய உரமா மாறிடும். அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா செடி நடவு பண்ணதுல இருந்தே கொடுக்கலாம், வாரத்துல ஒரு நாள் கூட கொடுக்கலாம். ஏன்னா இது ரொம்ப எளிமையானது. ஒரு 200 லிட்டர் வேஸ்ட் டீகம்போஸ்டர் ரெடி பண்றதுக்கு ஒஸ்ட் கேஸ் ரொம்ப 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 பார்த்தா கூட 150 ரூபாயில முடிஞ்சிடும். 150 ரூபாயில நமக்கு 200 லிட்டர் ரெடி ஆயிடும். அப்ப நம்ம கொடுத்துட்டே வரும்போது அந்த 200 லிட்டர்ல இருந்து 25 லிட்டர் எடுத்து இன்னொரு 200 லிட்டருக்கு ஊத்துனீங்கன்னா அது ரெடி ஆயிடும். அதனால இது ரொம்ப எளிய முறை. 3வது வாட்டி கொடுக்கறது. இதை எப்பப்பெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா, இலை சுருட்டின்னு ஒன்று வரும், அது எல்லா செடிகளுக்குமே வரும், அந்த டைம்ல கொடுக்கலாம். அதே மாதிரி பனி காலத்துல கொசு மாதிரியான ஒரு விஷயம், இந்த பூச்சி அதாவது பழம் பழுத்துட்டு இன்னொரு பழத்தை மேலே டச் பண்ணும்போது அதோட அந்த இனிப்பு சுவை மாறும்போது, மகரந்த சேர்க்கை நடந்து முடிஞ்ச பிறகு பழம் வந்து பெருசாகி பூல இருந்து, அதாவது ஆக்சுவலா இதுக்கு பூ உண்டு சார், அத்தி பூ பூத்தா மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்மளோட நகை கண் சொல்லுவோம் பாருங்க, அந்த மாதிரி பூ பூக்கும். கண்ணுக்கு தெரியாது, அது பூவா மலர்ந்து வாசனை தராதனால பூ இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அத்திக்கு பூ உண்டு, அந்த காய் வந்து பழம் பழுத்து கீழே வரும்போது நம்ம பறிக்கிறதுக்கு ஒரு பழம் ரெண்டு பழம் ஏதாச்சும் ஒண்ணு மிஸ் பண்ணுவோம் நம்ம ஒரு செடியிலையும். அப்ப என்ன ஆகுனா பனிகாலத்துல நம்ம பழம் பறிக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல ஒரு புள்ளி புள்ளியா ஒரு விஷயம் வரும் இந்த பழத்துல, அது போகும்போது இதே வேஸ்ட் டீகம்போசர் அடிக்கலாம். சரி ஓகே சார், எனக்கு செடியும் கொஞ்சம் வளர்ச்சி மாதிரி இருக்கு, தண்ணியும் பத்தல, அப்புறம் வந்துட்டு செடியே ஒரு ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷா இல்லை, ஒரு மாதிரி சோர்ந்து போயிருக்குன்னா, 4வது பாயிண்ட் மீன் அமிலம். இது எல்லா கடைகள்லயும் கிடைக்குது. மீன் அமிலத்தை 7 லிட்டருக்கு 90 to 100 ml கலந்து செடி நனைகிற மாதிரி ஈவினிங் டைம்ல, அதாவது சூரியன் கீழே இறங்கின பிறகு கொடுக்கறது நல்லது. இவ்வளவுதான் சார் இதோட ஃபெர்டிலைசர்ஸ் பார்த்தா இந்த நாலு தான். சரி ஓகே சார், என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, எனக்கு பூச்சிலாம் வந்துச்சு, புழுலாம் வந்துச்சு, செடியெல்லாம் வந்துட்டு சாப்பிட்டுடுது, அந்த சுச்சுவேஷன் போகும்போது அஞ்சாவது மெடிசன். ஒரு ஏக்கருக்கு நான் சொல்றேன் சார், ஒரு லிட்டர் கோமியம், 100 கிராம் புயலை, 10 ரூபாய் சோப்பு, 1 லிட்டருக்கு 100 கிராம் வெல்லம். இன்னைக்கு ஈவினிங் வச்சிருங்க அப்படின்னா மறுநாள் அதாவது 24 மணி நேரம் அது ஊறுனா போதுமானது. அதை 15 லிட்டர்ல ஊத்தி 15 to 17 லிட்டர் தான் ஒரு டேங்க். அந்த ஒரு டேங்க்ன்றது இந்த ஸ்ப்ரே மிஷின் சொல்லிட்டு இருக்கேன், அது வந்து 1 ஏக்கருக்கு போதுமானது. பூச்சி வந்து இலை தின்ற பூச்சி புழுக்கள் வந்தா மட்டும், இது கூட எப்ப வரும் அப்படின்னா மழை முடிஞ்சு வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகும் போது, அல்லனா வெயில் காலம் முடிஞ்சு பனிகாலம் ஸ்டார்ட் ஆகும் போது இது வரும். இதுதான் வருஷத்துல ஒரு வாட்டி ஏதாச்சும் ஒரு தோட்டத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த அஞ்சாவது ஃபெர்டிலைசர் கொடுத்துட்டா போதுமானது. இந்த அஞ்சுமே ரொம்ப சீப்பா நாமளே ரெடி பண்ணிக்க கூடியது. இவ்வளவுதான் சார், நோய் தாக்குதல்ன்றது இவ்வளவுதான்.
ஐயா இப்ப இந்த அத்தி தோட்டத்திலேயே ஆடுகள் கோழிகள் போன்ற அந்த கால்நடைகளையும் வளர்க்கலாம் அப்படிங்கிற முறைகளை பத்தி சொல்லிருக்கீங்க. இந்த ஆடு கோழிகள்லாம் அந்த அத்தி அந்த விவசாய நிலத்திலேயே வளர்க்கும் பொழுது அந்த கால்நடைகள் இந்த இலைகள் இந்த கொடிகளை வந்து சாப்பிட்றாதா? அப்படி சாப்பிடும் பொழுது நமக்கு ஏதாவது பாதிப்புகள் வந்துருவேங்க ஐயா, அதை எப்படி நீங்க நிவர்த்தி செய்யறது?
இப்போ இது கால்நடைகள் சாப்பிடாது அப்படின்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. இத எப்படி சொல்றதுன்னா, இப்ப என்னோட வீடியோக்கள்ல பாருங்க, நான் வந்து 63 ஆடு வச்சிருக்கேன் சார். கோழியை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்ச்ன்றது 1200 கோழி, அது நீங்க என்ன வேணா வளர்க்கலாம், அது நாட்டு கோழியில எந்த வெரைட்டி வேணா வளர்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஆடு மாடுகள்ல மாடு வளர்க்கறது முடியாது, ஏன்னா மாடு கொஞ்சம் பெரியசு, கொம்பு இருக்கு, போகும்போது ரைட் லெப்ட் தலையை ஆட்டுச்சுன்னா செடிகள் உடையும், அதால செடிகள் ஸ்பாயில் ஆகும். ஆடு டெஃபினட்டா இந்த செடியை கடிக்காது, அப்படியே கடிச்சாலும் 1 கடி தான் கடிக்கும், அதுக்கப்புறம் தொடராது. நான் 63 ஆடுகளும் இதில் தான் வளர்க்குறேன். என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா கயிறு கட்டி வளர்க்க கூடாது ஆடை, ஏன்னா சுத்தி சுத்தி நடக்கும்போது என்ன செடியை பிடிச்சி இழுத்துன்னா செடி வந்து பழங்கள் இருக்கும்போது ஈஸியா உடஞ்சிடும். ஆடு மாடு கோழி எல்லாமே நான் வச்சிருக்கேன். கோழிகள் பிரச்சனை கிடையாது, கோழிகள் வந்து அது கீழேயே போயிட்டு நம்ம ஆர்கானிக் பண்றதுனால தைரியமா அது கீழேயே போய் படுத்துக்கும். ஏன் முட்டையே பாத்தீங்கன்னா அந்த செடிக்கு கீழே தான் போய் நாங்கள் எடுத்துட்டு வருவோம். அதனால ஆடு கோழி தாராளமா வளர்க்கலாம், அதாவது ஆர்கானிக்ல பண்ணா, ஏன்னா இன்ஆர்கானிக்ல பண்ணீங்கன்னா கோழிகள் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் யூரியா போடுறீங்கன்னா அது கோழிக்கு தின்றும். அதனால ஆர்கானிக் முறையில் வளர்க்குறீங்கன்னா கோழி ஆடு தைரியமாக வளர்க்கலாம், எந்த பிரச்சனையும் எந்த பாதிப்பும் இது வரைக்கும் எனக்கு வரல.
அத்தியில நிறைய சாகுபடி முறைகள் எப்படி பண்றது, அதனோட நீர்ப்பாசனத்தை பத்திலாம் சொன்னீங்க. இப்போ நம்ம இந்த முக்கியமான ஒரு கட்டம் இந்த அத்தியை விவசாயம் செய்து விற்பனை, இப்போ நம்ம எதுக்காக விவசாயம் செய்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய தேவைகள் போக விற்பனை செஞ்சு அதனுடைய பலன்களை நம்ம எடுத்துக்கணும், அதன் மூலம் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கறதான் இதனுடைய முக்கிய நோக்கம். இந்த அத்தியினுடைய விவசாயத்துல நமக்கு அந்த மருந்துகள் அதனுடைய செலவுகள் எல்லாம் போக எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கிது, அது எந்த அளவுக்கு நமக்கு பயனுள்ளதா இருக்குது, செய்யக்கூடிய செலவுகளுக்கும் வரக்கூடிய லாபமும் நமக்கு போதுமானதா இருக்காங்க ஐயா?
சொல்றேன் சார், இது வந்து ஒரு தடவை தான் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் 1 ஏக்கர் கத்திரிக்காய் நடுறாருன்னா எனக்கு தெரிஞ்சு 40,000 ரூபாய் கட்டாயமா செலவாகும். இது ஆனா இருக்கிறதுலே பாத்தீங்கன்னா ஜாஸ்தி செலவு பண்ணி நடுற ஒரு பயிருன்னு பாத்தீங்கன்னா கத்திரி, வெண்டை, மிளகாய் இந்த மாதிரி. அதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி நம்ம இதை எடுக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, செடி வந்து நான் வாங்கும் போதே 160 ரூபாய் வரைக்கும் வாங்கினேன். ஆனா இன்னைக்கு புனேல இருந்து ஒரு தோட்டத்தையே நாங்க வந்து எடுத்திருக்கோம், அதனால எங்களுக்கு 50 ரூபாய்க்கு செடி கொடுக்க முடியுது சார். 70 வயசுக்கு மேல நாங்க என்ன பண்றோம்னா 40 ரூபாய்க்கு செடி கொடுக்குறோம். 70 வயசுக்கு மேல ஒரு விவசாயி இருக்காருன்னா 40 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா 50 ரூபான்றது ஆவரேஜ் ஒரு செடியோட விலை. அப்போ 8×5=40,000 ரூபாய் செடி, நடவு கூலியோட 65,000 to 70,000 ரூபாய் ஒரு ஏக்கருக்கு செலவாயிடும் சார். இதே நீங்க 2 ஏக்கரா பண்ணீங்க அப்படின்னா 60,000 ரூபாய் செலவாகும். 3 ஏக்கர் பண்றீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க எத்தனை ஏக்கர் பண்ணாலும் 1 ஏக்கருக்கு 60,000 ரூபான்றது கட்டாயமாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்கப்புறம் நீங்க ஃபெர்டிலைசர் கொடுத்து ஒரு பேட்ச் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா எல்லா ஃபெர்டிலைசரும் சேர்த்து ஒரு வருஷத்துக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 ஒஸ்ட் கேஸ் 15,000 ரூபாய் வந்து 17,000 ரூபாய் செலவாகும் சார். 17,000 ரூபாய் செலவு பண்ணிட்டோம். சரி, ஒரு செடிக்கு நமக்கு ஒஸ்ட் கேஸ் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வரும் அப்படின்னா 4 கிலோ 200 கிராம் டெஃபினட்டா வரும் சார். அப்போ இது 750 செடி தான் நம்ம கணக்கு பண்ணணும், 800 செடி கணக்கு பண்ணக்கூடாது, ஏன்னா அதுல ஒன்று செத்து போயிடும், ஒன்னு உடஞ்சு கிடக்கும், அது மாதிரிலாம் எடுக்கும் போது எனக்கு தெரிஞ்சு மூணு டன் எடுக்கலாம். சரி, மூணு டன் நான் என்ன எடுக்க விற்கிறது, நாங்க இப்போ பைபேக் பண்ணிக்கிறோம், அதாவது விவசாயிகிட்ட இருந்து எடுத்துக்கிறோம்னா 100 ரூபாய்க்கு எடுக்கிறோம். அதை எடுத்து நாங்க அங்கிருந்து அவர் ஏத்தி இங்க வந்துன்னா எனக்கு 120 ரூபாய் ரேஞ்சுக்கு வரும். நாங்க விற்கிறதுன்னு பாத்தீங்கன்னா 220 ரூபாய், கால் கிலோ பாக்கெட்னா 55 ரூபாய், அரை கிலோ பாக்கெட்னா 100 ரூபாய். அப்போ சராசரியா எடுக்கும்போது நாங்க 200 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கோம் சார். சார் என்னால விற்க முடியாது அப்படின்னு சொல்ற விவசாயிகளுக்கு ஒண்ணு சொல்றேன், நான் இப்போ 100 ரூபாய்க்கு எடுத்துட்டு இருக்கேன், இன்ஆர்கானிக்ல பண்ணீங்கன்னா 80 ரூபாய்க்கு எடுத்துட்டு இருக்கேன், நான் ஆர்கானிக்லேயே பண்ணி கொடுக்குறேன் 100 ரூபாய் அப்படின்னா 3 டன் எடுத்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் நமக்கு செலவுன்னு பாத்தீங்கன்னா ஒன்ஸ் தான் செலவு, செடி நடவு விட்டுருங்க. அப்படி பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கும் சேர்த்து ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு செலவாகுன்னா 15 to 17,000 ரூபாய் ஆள் கூலியும் சேர்த்துங்க, மாசம் 10,000 ரூபாய் நான் கூட, அது ஒரு 120,000 ரூபாய், இது ஒரு 20,000 ரூபாய் வச்சுருங்க, 140,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு செலவு, அதாவது 10,000 ரூபாய் ஒரு ஆள் கூலியை போட்டா கூட மீதி இருக்கிற பேலன்ஸ் எனக்கு தெரிஞ்சு குத்து மதிப்பா ஒரு 100 ரூபாய் நீங்க கிட்ட கொடுத்தா கூட 3 லட்சம் ரூபாய், 120,000 ரூபாய் போனா மீதி 1 என்பது கையில கிடைக்கும் சார். ஆனா இதையே என்னால மார்க்கெட்டிங் பண்ண முடியும் சார், நீங்களே எனக்கு உதவி பண்ணி கொடுங்கன்னா எந்த மாவட்டத்துல பேசுறாங்களோ அந்த மாவட்டத்துல, குறிப்பா இப்ப சேலம்னு சொல்றாங்கன்னா சேலத்துல எங்க சேல் பண்ணணும், அதுக்கு என்ன போடணும், என்ன லேபிள் ஓட்டணும், எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா 200 ரூபாய் பர் கிலோ. சராசரியா அவங்க 150 ரூபாய்க்கு வித்தா கூட 4.5 லட்சம் ரூபாய் கன்ஃபார்ம் தான் அவங்க கையில நிற்கும் சார். 4.5 லட்சம் ரூபாயில 120,000 ரூபாய் போச்சுன்னா மீதி இருக்கிற பேலன்ஸ் அவங்களுக்கு லாபமா இருக்கும்.
ஐயா, இப்ப இந்த பரந்தளவுல ஒரு விவசாயம் செய்யும் பொழுது இதுக்கு நிச்சயமா ஒரு விவசாய உதவியாளர்கள் நிச்சயமா தேவை. இந்த விவசாயத்துல நீங்க தனிப்பட்ட முறையில பணியாளர்களை நியமிச்சு பணிகளை, அதாவது விவசாய பணிகளுக்கு அவங்களுடைய உதவியை நாடுறீங்களா, அல்லது நீங்களே முழுமையா உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களே இணைஞ்சு இந்த வேளாண்மை பணிகளை செய்யறீங்களா?
இல்ல சார், எனக்கு வந்து எல்லாமே நான் ஆள் போட்டு தான் பண்றேன் சார். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் இந்த விவசாயத்துல ஏன் நான் இவ்வளவு தூரம் என்ன ஈடுபடுத்திட்டேன்னா, அத்தினாலே இன்னைக்கு யாருமே நம்ப மாட்டேன்றாங்க, அவங்க கொடுக்குற கமிட்மெண்ட்ஸ் எதுவுமே சரியில்லை. ஆமா சார், ஒரு ஏக்கர் நடுங்க, 2,200 செடி நடுங்க ஒரு ஏக்கர்லன்னு சொல்றாங்க, அது அது முடியாத விஷயம். 20 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலான்றாங்க, அதுவும் பாசிபிளே இல்லாத விஷயம். அதனால நான் ஒரு ஃபேமிலியை போட்டிருக்கேன், அவங்களுக்கு 12,000 ரூபாய் சம்பளம் தரேன் சார். அவங்க ஃபர்ஸ்ட் இருக்கிற 6.5 ஏக்கர்ல 2 ஃபேமிலி இருக்கு எனக்கு, கிட்டத்தட்ட அவங்களுக்கு எல்லாமே போனா ஒரு மாசத்துக்கு 2 பேருக்கும் சேர்த்தா எனக்கு 25,000 ரூபாய் செலவு. ஆனா ஒரு ஏக்கருக்கு என்னோடது 6 வருஷம் ஆயிட்டதுனால எந்த வந்து 6.5 கிலோல இருந்து 6.5 கிலோ வரைக்கும் சராசரியா வரும் சார். அதனால நான் என்ன பண்றேன்னா, ஒரு ஏக்கருக்கு சராசரியா நான் எடுக்கிறது வந்து இப்ப லாஸ்டா எடுத்தது வந்து கிட்டத்தட்ட 5,100 கிலோ ஒரு ஒரு ஏக்கருக்கு நான் இப்ப எடுத்தது, இன்ட்டு 6 ஏக்கர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா கூட 29 டன் எடுத்திருக்கேன் சார். அதனால எங்களுக்கு எல்லாமே போக எனக்கு சராசரியா ஒரு மாசத்துக்கு ஒரு ஏக்கருக்கு டெஃபினட்டா 17,000 to 19,000 ரூபாய் நிற்கும் சார், எனக்கு போதுமான வருமானம் தானே.
ஐயா, இப்ப இந்த நிகழ்ச்சியை கேட்டிருக்கக்கூடிய பலரும் சரி, இன்னைக்கு படித்த இளைஞர்கள் இளம் பெண்கள் நிறைய பேரு உங்களை போன்ற ஒரு இயற்கை விவசாயம் செய்யணும், இயற்கை வேளாண்மை முறைக்கு மாறணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட அவங்களே நிலத்துல இறங்கி இயற்கை விவசாயம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி போன்ற இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்னு இறங்குறவங்களுக்கு எந்த பயிர்ல வந்து செய்யறது, எந்த பயிர்ல நம்ம வேளாண்மை செய்ய துவங்குறது அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அத்திப்பழத்தை செய்யலாம் அல்லது வேற எந்த பயிரை செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு உங்களுடைய அனுபவங்களுடைய அடிப்படையில அவங்களுக்கு நீங்க வழங்கக்கூடிய ஆலோசனைகள் என்னங்கய்யா?
என்ன கேட்டீங்கன்னா, அதாவது விவசாயம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய வகையான விவசாயம், நிறைய மாவட்டம், நிறைய விதமான விவசாயம் இருக்கு சார். பணப்பயிர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் இந்த ஒரு 3 விஷயத்த சொல்வேன் சார். என்னோடதுல என்னோட மண் வந்துட்டு உண்மையா சொன்னா விவசாயிகளுக்கு புரியும்னு நினைக்கிறேன், சரளை மண்ணுன்னு சொல்லுவாங்க. சரளைனா நீங்க எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் உடனே ட்ரை ஆயிடும், விவசாயத்துக்கு ஏத்த மண் சரளை கிடையாது, கல்லுக்கல்லா இருக்கும், அதுலயே இது வருது. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அத்தி பண்ணலாம், அதாவது லாபகரமா பணப்பயிர்னு பாத்தீங்கன்னா அத்தி தாராளமா பண்ணலாம். அப்படி இல்லை அதுக்கு ஆல்டர்னேட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா டிராகன் ஃப்ரூட் வளர்க்கலாம். ஆனா அது எல்லா மாவட்டத்திலயும் அவ்வளவு மகசூல் கொடுக்கறதா இல்லை எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா நானே வச்சிருக்கேன் டிராகன், இது என்ன இதுக்கு ஊடு பயிரா வச்சிருக்கேன். அதனால அத்தியை பொறுத்த வரைக்கும் நான் 100% கை கொடுக்க அஷூரன்ஸ் கொடுப்பேன். என்னை வந்து கேட்டா நான் இப்ப கூட திருச்சி வந்துட்டு வந்தேன், ஒரு 6 ஏக்கர் வச்சு கொடுத்தோம், அவங்களுக்கு லீஸ் முடிஞ்சிடுச்சு, அதனால சார் இதை எடுக்க சொல்றாங்க என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க. அவங்க கிட்டயே நீங்க விட்டுருங்க சார், அவங்களே பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நான் அவங்க கிட்ட சஜஷன் சொன்னேன். அவர் உடனே என்ன பண்ணிட்டாருன்னா, செடி வாங்கி நடும்போது நான் என்ன கொடுத்தேன், அப்போ 55 ரூபாய் கொடுத்துருந்தேன், அந்த ரேட்டு போட்டு அவங்க அப்படியே கை மாத்திக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அத்திப்பழம் ரொம்ப எளிமையான பராமரிப்பு, ஃபெர்டிலைசர்ன்ற விஷயமே இல்லை, பெரிய தலைவலி கிடையாது, தாராளமா பண்ணலாம், நல்ல மகசூல் தரும். எனக்கு என்ன தமிழ் அத்தி தோட்டத்தை வந்து பார்த்து ஒரு ரெண்டு நாள் கிளாஸ் எடுத்துட்டு கூட தாராளமா போகலாம். எந்த விவசாயம் இருந்தாலும் வரும்போது போன் பண்ணிட்டு வர சொல்லுங்க, தங்குற வசதி எல்லாமே இருக்குது, சாப்பாடு கூட செஞ்சு போட சொல்றேன், வந்து ஒரு ஆலோசனை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணீங்கன்னா கட்டாயமாக நிச்சயமா மகசூல், நல்ல மகசூல் வருது, நல்ல லாபம் வரும் சார். இப்ப செடி வந்து பாத்தீங்கன்னா 50 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ சில ரொம்ப பேர் என்ன பண்றாங்கன்னா, எங்க கிட்ட 50 ரூபாய் கிடைக்கிறதுனால இங்கிருந்து வாங்கி போயிட்டு 150 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க, அதனால விவசாயியா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் செடி கொடுக்கணும். அதனால எங்களை நீங்க தாராளமா நாடலாம், எந்த ஒரு கேள்வி பதிலா இருந்தாலும் எங்கிட்ட தைரியமா கேட்கலாம். போன்ல கேட்காதீங்க தயவு செய்து, போன்ல ஓவராலா கேட்டுட்டு நேரா வந்து நீங்க கத்துக்கிறது பெட்டர் இல்லையா? எனக்கு விவசாயம் தெரியும் சார், எனக்கு சொல்லி கொடுத்தா போதும், குவான்டிட்டி கொடுத்தா போதும்னா எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, டெஃபினட்டா எல்லா உதவியும் நான் பண்ணி கொடுப்பேன் சார். இது எல்லா விவசாயிகளுக்கும் நான் சொல்லிக்கிறேன், தமிழ் அத்தி தோட்டம்னாலே நீ நல்ல பேர் இருக்கு, அதனால இப்ப நாங்க வந்து தமிழ் அத்தி தோட்டத்தை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதுல போட்ட பதிவுகளை பார்த்துட்டு நிறைய யூடியூப் சேனல் காணும் இப்ப. ஏன்னா பொய்யா சொல்றது, கொடுக்குற கமிட்மெண்ட் ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு, கமெண்ட்ஸ்ல எல்லாருமே வந்துட்டு கேள்விகள் ஏடாகூடமா கேட்டு வச்சிருக்காங்க, அதனால நீங்க நிறைய யூடியூப் சேனல் காணும், தமிழ் அத்தி தோட்ட யூடியூப் சேனல் கூட நீங்க போய் பார்த்துக்கலாம், தாராளமா எல்லா விளக்கமும் சொல்லியிருப்போம். அது இல்லாம நேரடியா வந்து எங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க சார்னா கூட தயார்.
ஐயா, இந்த ஒரு வெற்றிகரமான ஒரு வேளாண்மை பயணத்துல ஒரு எதிர்கால திட்டம் அல்லது ஒரு எதிர்கால இலக்கு அப்படின்னு நீங்க எதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கான செயல் திட்டங்களா நீங்க என்ன நடைமுறைப்படுத்தி அதை கொண்டு போயிட்டு இருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
சார், இது எதிர்கால திட்டம்னா எனக்கு தெரிஞ்ச யங்ஸ்டர்ஸ் திரும்பணும் சார் விவசாயத்துக்கு. யங்ஸ்டர்ஸ் என்னைக்கு திரும்பி நானும் விவசாயம் பண்றேன் அப்படின்னு நிக்கிறாங்களோ அன்னைக்குதான் சார் விவசாயம் தலை தூக்கி நிற்கும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள், எங்க அப்பாவுக்கு விவசாயம் சம்பந்தமே கிடையாது, இப்ப நான் வந்து நான் செய்யற தொழிலுக்கும் விவசாயத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, நான் இவ்வளவு தூரம் ஜெயிச்சு நிக்கலையா, என்ன ஒரு இம்ப்ரெசிவா எடுத்துக்கிட்டு என்ன ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு தைரியமா பண்ணுங்க. யங்ஸ்டர்ஸ் பணப்பயிரை தான் பார்ப்பாங்க, பணமும் தான் பார்ப்பாங்க, இந்த அரிசி கோதுமை இதில் போகிற மாதிரி தெரியல. அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு நல்ல ஒரு முன் உதாரணமாக என் தமிழ் அத்தி தோட்டம் நிற்கும் சார்.
ஐயா, இது வரைக்கும் இந்த அத்தி சாகுபடியினுடைய முறைகள் என்ன, அதனுடைய விளைச்சல் எப்படி இருக்குது, பயிரிடக்கூடிய முறைகள், அதில் வரக்கூடிய லாபம், அதில் என்னென்ன வேளாண்மை பணிகள், குறிப்பாக நீர்ப்பாசனம் எப்படி பண்ணுறீங்க, நிலத்தை எப்படி தயார்படுத்துறது, என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதை எப்படி நீங்க சரி செய்யறது அப்படிங்கறத குறித்து மிக சிறப்பான மிக தெளிவான ஒரு விளக்க உரையை வழங்கினீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா.
நன்றி சார்.
நேர்களே, இதுவரை அத்திப்பழத்தினை எவ்வாறு சாகுபடி செய்ய வேண்டும், அதை எவ்வாறு சந்தைப்படுத்த வேண்டும் என்ற தகவல்களை நமக்கு தெளிவாக வழங்கிய திரு சுரேஷ்குமார் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்களிலும், புதுகை எஃப்எம் 9.1.2@gmail.com என்ற மின் அஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.